ගරු රියාස් පාරුක් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා.
අධිපුක්‍රිය තවිසාලර් අවර්களே, ඉලෙක්ට්‍රික් වාහනම් இறக்குமதி நிலவும் எச்.எஸ். கோட் குறியீடு வகைப்படுத்தல் திருத்தம் மேற்கொள்வதற்காக வெளியிடப்பட்டுள்ள 2025/28 மற்றும் 23/24/34/02 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் பல சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக முன்வைக்கப்பட்டுள்ள இவ்விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுவதோடு, கடந்த ஆட்சிக் காலத்தில் நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியது. இவ்வேளையில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததைத் தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்வதாலும், நாட்டு மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டும், நாட்டின் வருமானத்தை கூட்டிக் கொள்வதற்காகவும் வேண்டி கட்டம் கட்டமாக வாகன இறக்குமதியின் தடையை அரசாங்கம் நீக்கிக் கொண்டு வந்தது. முதலாவதாக வாகன இறக்குமதி பொது போக்குவரத்துக்கும் விசேட போக்குவரத்துக்குமான வாகன இறக்குமதியை தடையை நீக்கியது 2024/10/1. இரண்டாவதாக வியாபாரம் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான வாகன இறக்குமதியின் தடையை நீக்கியது 2024/12. மூன்றாவதாக தனிப்பட்ட தேவைக்கான, உதாரணம் கார், வேன், பிக்கப் போன்ற வாகனத்தின் இறக்குமதி தடையை நீக்கியது 2025/2. அதுபோல பல வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அதில் பெட்ரோல், டீசல், ஹைபிரிட், எலக்ட்ரிக். இது இவ்வாறான வாகனங்கள் இறக்குமதியின் போது எச்.எஸ். கோட் மூலம்தான் டியூட்டி வரி தீர்மானிக்கப்படும். அதில் சில சில சிக்கல்கள் வந்தாலும் அவ்வப்போது அவைகள் தீர்க்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து கடைசியாக ஏற்பட்ட பிரச்சினை, கடந்த காலங்களில் இறக்குமதியின் போது அரசாங்கம் சரியான விதிகளை கடைபிடிக்காதனால் ஜப்பானில் உள்ள கூடுதலான கம்பெனிஸ் எல்சிஏ பேங்குகள் அனுமதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதோடு இன்னும் சில கம்பெனிஸ் அண்டவேல்யூ போன்ற வாகனங்களை ஏற்றுவதற்காகவும் கிராஸ் போர்டர் எல்சி மூலம், அதாவது வேறு நாடுகளிலிருந்து, உதாரணத்துக்கு துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து எல்சி மூலம் வாகனம் ஏற்றுமதி செய்தது, அந்த வாகனங்கள் இங்கு வந்து அடைந்ததும் சில சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதில் ரீகண்டிஷன்ஸ் வாகனம் இறக்குமதியின் போது வாகனத்தை ஏற்றும் நாட்டிலுள்ள பேங்கின் சீல் முத்திரை குத்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸாக இருக்க வேண்டும். அதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டதால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உள்ள பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வராத காரணத்தினால அதை திருப்பி ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டது. ப்ரீ எக்ஸ்போர்ட், அதனைத் தொடர்ந்து வாகன இறக்குமதியாளர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து பிவைடி என்ற எலக்ட்ரிக் வாகனம் கொண்டு வரப்பட்டது. அதிலும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. கிலோவோட் பிரச்சனைகள், அதில் 150 கிலோவோட் அல்லது 100 கிலோவோட் என்ற பிரச்சனை ஏற்பட்டது. பிறகு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் உதவியோடு அதன் பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எச்.எஸ். கோட்ஸ் அதை எப்படி தீர்மானிக்கிறது என்ற பிரச்சனை வந்தது. அதில் எலக்ட்ரிக்கோடு சேர்த்து புதிய தொழில்நுட்பங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த பிரச்சனையும் ஹைபிரிட் எலக்ட்ரிக் இரண்டுக்கும் நடுவில் ஒரு எச்.எஸ். கோட்ஸ் உருவாக்கி இந்த பிரச்சனையும் ஓரளவு முடிவுக்கு கொண்டு வரும் வேளையிலே அதுவும் இன்று நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது. இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறினார். ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தில் வாகனங்கள் நெருக்கடி காரணமாக வாகனங்களை நிறுத்த முடியாது உள்ளது, அவசரமாக இந்த வேலைகளை செய்யும்படியும் அதோடு சேர்த்து டியூட்டியும் அதிக அளவு கூட்டப்பட்டிருப்பதாக அவருக்கு மறந்து விட்டதாக நினைக்கிறேன். இந்த வாகனங்கள் இறக்குமதியின் போது கடந்த அரசாங்கம் 2015-2019 போன்ற காலப்பகுதிகளில் வாகனம் ஷிப்ல வந்து கொண்டிருக்கிற டைம், இலங்கை வந்தடைவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் டியூட்டியை அதிகூடுதலாக 2 மடங்காக கூட்டியதால் அந்த இறக்குமதியாளர்கள் இந்த வாகனங்களை கிளியர் பண்ணல. அதனால நிறைய வாகனங்கள் இன்னும் அங்கே தேங்கி நிற்குது. அது அவருக்கு தெரியாததாக்கும் அந்த வாகனங்களை கூட இன்று அந்தந்த இறக்குமதியாளருக்கு திருப்பி கொடுப்பதற்குள்ள சூழல் இன்னும் சட்ட பிரச்சனைகள் உள்ளதால் முடிவுக்கு கொண்டு வர முடியாத சந்தர்ப்பமாகி உள்ளது. அதைத் தொடர்ந்து நான் இந்த சபையில் குறிப்பாக சொல்ல வேண்டும், கடந்த பாராளுமன்ற அமர்களின் போது, கடந்த வாரம் சில பாராளுமன்ற அமர்களின் போது தொடர்ந்து எதிர்கட்சி முஸ்லீம் உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி முஸ்லீம் உறுப்பினர்களை பார்த்து, எங்கே நீங்கள் பேசுவதில்லையா, 8 முஸ்லீம் உறுப்பினர்களும் எங்கே நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். உண்மையிலே நாங்கள் அவ்வப்போது பேசுகின்றோம், தேவையானவற்றை பேசுகின்றோம், எப்பொழுதுமே நாங்கள் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அவர்களை போன்றோ பேசுகிற டைம்ல மட்டும் இருந்துட்டு திருப்பி ஓடுறதில்லை. ஆனால் நாங்கள் பேசும்போதோ இனவாத கருத்துக்களை பேச மாட்டோம். முஸ்லீம், சிங்களம், தமிழ், முஸ்லீம் ஊர்களை பேர்களை சொல்லி இது மாதிரி பேச்சுக்களை பேச மாட்டோம். முழு நாட்டு மக்களுடைய தேவைகளையும் முழு நாட்டு மக்களுக்காக வேண்டியதுதான் நாங்கள் பேசுவோம் செலுத்த மெசேஜை அவருக்கு சொல்றோம் என்று கேட்டால், எங்கட அரசாங்கம் இந்த இனவாதத்தை இல்லாமாக்குறதுக்கு, இந்த இனவாத பேச்சுகளை இல்லாமாக்குறதுக்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம். அது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நாங்கள் திருப்பி கேட்கிறால் கடந்த காலங்களில் உதாரணத்துக்கு எந்த மாவட்டமான கண்டி மாவட்டத்தில் அக்குரண திகன போன்ற இடங்களில் இனவாத பிரச்சனை வந்து முழு மாவட்டமும் எரிஞ்சுது. அந்த டைம்ல இந்த முஸ்லீம் எம்பி மாரில் எங்க இருந்தாங்க அவங்க? கவர்மெண்ட்ல தான்
நீந்த
டைம்ல இரவு கண்டி மாவட்டம் பத்திச்சுது. காலையில 8 மணிக்கே எமது ஜனாதிபதியும் பிமல் ரத்நாயக்க அமைச்சரும், நலிந்த ஜெயதிஸ அமைச்சரும், சுனில் ஹந்தினத்திய அமைச்சரும் 8 மணிக்கு அக்குரணைக்கு வந்தார்கள். அக்குரணிலிருந்து திகனவரையும் முழு ஊரையும் அது பார்த்து அந்த மக்களோடு கலந்துரையாடி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி நாம் மனிதர்கள் என்ற ஒரு 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 கன்செப்டை உருவாக்கி முழு நாட்டிலுமே பிரச்சாரத்தை உருவாக்கி இந்த நாட்டில அமைதியை பேண்டத்துக்கு பாடுபட்டார்கள். அந்த நேரம் இந்த முஸ்லீம் எம்பி மாறலாம் எங்கிருந்தாங்கன்னு சொல்லி நாங்களும் திருப்பி கேட்க ஆவலோடைக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இது மாதிரி இனவாதத்துக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.